தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, வருடத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் உம்முடைய பாதத்தில் வந்து அமரும்படியாய் கர்த்தாவே, நீர் தந்த ஜீவனுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வசனத்தின்படி இந்த நாளில் எங்களுக்கு தேவையான மன்னாவை நீர் தாரும். அடியானை சிலுவையின் மறைவில் மறைத்து கொள்ளும், நீர் வெளிப்படும். உம்முடைய வசனம் எங்கள் காதுகளில் துணிக்கட்டும், எங்கள் இருதயங்களில் கிரியை செய்யட்டும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் இன்னொரு முறை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நமக்கு கிருபையாக ஒரு புதிய ஆண்டை தந்திருக்கிறார். ஒருவேளை இந்த புதிய ஆண்டில் நம்ம அநேக தீர்மானங்களோடு அநேக காரியங்களை செய்ய நாம் திட்டமிட்டிருக்கலாம். கர்த்தர் அனைத்து நமது திட்டங்களையும் அவருடைய விருப்பங்களையும் நம் மூலமாக இந்த ஆண்டில் தேவன் நிறைவேற்றுவாராக. பிரியமானவர்களே, ஒவ்வொரு புதிய வருடம் வரும்பொழுதும் நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், கடந்து வந்த ஆண்டை we just evaluate how we were, நாம் எப்படி இருந்தோம். அதோடு கூட விட்டு விடுவதில்லை, புதிய வருடம் வந்தவுடன் நாம் என்ன செய்கிறோம், ஒரு புதிய தீர்மானங்கள், புது புது காரியங்கள் செய்ய நாம் திட்டமிடுகிறோம். That happens every year. Whenever we enter into a new year, we just look back and evaluate how we were, and also we try to change ourselves, and also we try to make what all we did wrong, we just want to correct it in this year. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், நாம் ஒரு உடன்படிக்கை வாரத்தில் நாம் இருக்கிறோம். We are in a covenant Sunday. வேதத்திலே பல உடன்படிக்கைகள் உண்டு. ஆண்டவர் பல சூழ்நிலைகளில் பலரோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்து கொண்டார். God made covenant with different people in different occasions. அதுல மிக மிக முக்கியமான ஒரு covenant என்னவென்று சொன்னால், கர்த்தர் ஆபிரகாமோடு பண்ணின ஒரு உடன்படிக்கை. The one of the covenant what God made with Abraham. பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த உடன்படிக்கை நாம் எப்படி சொல்லலாம் என்று கேட்டால், the உடன்படிக்கை ஒரு புதிய உறவின் ஆரம்பமாக இருந்தது. The covenant was just a beginning of a new relationship. ஒருவேளை பிரியமானவர்களே, ரிலேஷன்ஷிப் என்று சொன்ன உடனே நம்ம நினைக்கலாம், ரிலேஷன்ஷிப் பிளேஸ் கீ ரோல் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் உறவுகள் மிக மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. நம்முடைய உறவுகளை நாம் அப்படி விரித்து பார்ப்போம் என்று சொன்னால், we are related to many things. We are related to our family, we are related to our society, and we have relationship with our church and fellow believers, and also we have relationship with God. பிரியமானவர்களே, எல்லா ரிலேஷன்ஷிப்பிலும் இருக்கிற முக்கியமான ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனோடு இருக்கிற ஒரு உறவு. எப்போதெல்லாம் தேவனோடு இருக்கிற உறவு சரியாக இருக்கிறதோ, then all other relationships go accordingly. ஆனால் தேவனோடு கூட இருக்கிற உறவு உடையும் பொழுது அல்லது உறவு சரியில்லாமல் இருக்கும் போது அது எல்லாவற்றையும் பாதிக்கிறது. When we have not right relationship with God, that affects our personal life and also our family, our spirituality, and also it affects everything. பிரியமானவர்களே, பல நேரங்களிலே தவறான உறவுகள் என்ன செய்கிறது என்று சொன்னால், அது வாழ்க்கையின் பயணத்தையே அழித்து போடுகிறது. Some of the wrong relationship. ஆபிரகாமை வேதம் என்ன சொல்கிறது என்று கேட்டால், is a father of faithful, விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் என்கிற பெயர் எடுத்தார். எப்படி அவ்வளவு பெரிய பெயர் எடுக்க முடிந்தது என்று கேட்டால், அவர் தேவனோடு கொண்டிருந்த உறவு அவரை விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாய் மாற்றியது. Abraham was an ordinary man, but when he had a right relationship with God, God made him extraordinary.
விசுவாசிகளுக்கு எல்லாமே தகப்பன். 21வது நூற்றாண்டுல வாழ்ந்தாலும் சரி, இல்லை உலகம் இன்னும் 1000 ஆண்டுகள் இருந்து 31வது நூற்றாண்டாக வந்தாலும் சரி, ஆபிரகாம் தான் விசுவாசிகளின் தகப்பனாக இருப்பார். ஏன் அவ்வளவு பெரிய பட்டம் அவருக்கு கிடைத்தது என்று சொன்னால், பிகாஸ் ஆஃப் ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லாருமே பல நேரங்களிலே நம்முடைய உறவுகளை குறித்து நாம் சிந்திக்கிறோம். Many times people are not ready to think alternative. ஒரு உறவில் வந்தவுடன் நாம் என்ன நினைக்கிறோம், even if it is wrong, அது தவறானது என்று கண்டாலும் பல நேரங்களில் நாம் மாற்ற பயப்படுகிறோம். ஆனால் தவறான உறவுகள் எதை நோக்கி போகுது என்று சொன்னால், if you think most of the fight, most of the war, most of the violence is a result of improper relationship. சரியில்லாத உறவுகள் சண்டையிலும் யுத்தத்திலும் கலவரத்தில் முடிகிறது. எதற்காக ரெண்டு நாடுகள் சண்டை போடுகிறார்கள், யுத்தம் செய்கிறார்கள்? Because they don't have right relationship. ஏன் இரண்டு குடும்பங்கள் சண்டை போடுகிறார்கள்? Because they don't have right relationship or proper relationship. ஆனால் சரியான உறவுகள் என்ன செய்கிறது என்று சொன்னால், சமாதானத்திற்குள் நடத்துகிறது. And also it brings people close to one another, நெருக்கமாக கொண்டு வருகிறது. கடவுளோடு கொண்டிருக்கிற உறவு மற்ற எல்லா உறவுகளையும் ஆசீர்வாதமாய் நடத்துகிறது. இன்னைக்கு நம்முடைய சிந்தனை என்னவென்று கேட்டால், ஆபிரகாம் எப்படி தேவனோடு கூட உறவு வைத்திருந்தான், How Abraham had right relationship with God and what was the end result, அதனுடைய முடிவு என்னவாய் மாறியது என்பதை தான் நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது காரியம், முதல் வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். Someone can read verse 1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதல் காரியம், தேவன் ஆபிரகாமுக்காக ஒரு விசேஷ திட்டத்தை வைத்திருந்தார். God decided for Abraham. Many times we decide for ourselves. நாம் நமக்காக திட்டமிடுகிறோம், or we plan for ourselves. ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டத்தை தேவன் சொல்லுகிறார், அதை ஆபிரகாம் அறிந்து கொண்டான். Many times நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாம் நம்முடைய சித்தத்தை அல்லது விருப்பத்தை செய்ய நினைக்கிறோம். ஆபிரகாம் ஜஸ்ட் ஜாயின் வித் காட்ஸ் டிசிஷன், அல்லது கடவுளுடைய திட்டத்தோடு கூட அவன் தன்னை என்ன செய்தான், இணைத்துக் கொண்டான் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆதாமையும் ஏவாளையும் தேவன் படைத்தான். அவர்களிடத்தில் தேவன் அவருடைய திட்டத்தை சொன்னார், இந்த கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் என்ன நடந்தது, அவர்களோ தேவன் வேண்டாம் என்று வைத்ததை புசித்தார்கள். எனவே தேவ திட்டத்தை தங்கள் வாழ்வில் நிறைவேறாதபடி அவர்களாகவே தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டார்கள். When God created Adam and Eve, God said, God decided for them not to eat this food, that fruit. But those people, they got tempted and they ate, and also they lost the plan of God. ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ என்று சொல்லுகிறார். ஒருவேளை it is very difficult sometime, இது ரொம்ப கடினமானது தான். Because many times we want to plan for our life. நாம் நமக்காக திட்டமிடுவது நமக்கு ரொம்ப எப்படி தெரியும் கேட்டா, ஈஸியா இருக்கும். And also we try to do. ஆனால் ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தை வருகிறது. ஆபிரகாம்ல ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, நான் உனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். It is not only for Abraham. God has planned for each and every one of us. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கிறது, நாம் என்ன செய்கிறோம், அந்த குழந்தைக்காக நாம் திட்டமிடுகிறோம். ஒரு வயது வரும் வரை அந்த குழந்தைக்கு நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம், இப்படி நீ இருக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும். ஏன் நாம் சொல்லுகிறோம், ஏன் என்று சொன்னால், அந்த குழந்தை என்னுடையது. Because it is my child, So I decide for my child. அதே போல தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் வாழ்விலும் தேவன் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், I have a plan for you. I want to decide for you. உனக்காக நான் திட்டமிட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம் அந்த திட்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆபிரகாம் என்ன செய்தான் சொன்னா, ஆபிரகாம் காலத்தில் நாட் லைக் மாடர்ன் சொசைட்டி, இன்றைக்கு இருக்கிற போல திட்டமிட்ட சமுதாயங்கள் இல்லை, கலாச்சாரங்கள் இல்லை, அல்லது பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை. இப்போ யாராவது ஒருவர் நம்மை இந்தியாவில இருந்து அமெரிக்கா போ என்று சொன்னால் நம்ம பயப்பட மாட்டோம். ஏன் பயப்பட மாட்டோம்? பிகாஸ் வி நோ அமெரிக்கா என்கிற பட்டணத்தில் நல்ல பாதுகாப்பு இருக்கும், சரியான பிளைட் வசதி கிடைக்கும், சரியான இடத்துல போய் சேரலாம் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை போ என்று சொல்லுகிறார். ஊர் எங்கே தெரியாது. ஆனால் ஆபிரகாமுக்கு, ஆபிரகாம் என்ன நினைத்தான் என்று சொன்னால், என்னை காட்டிலும் என் தேவன் எனக்காக திட்டமிடுவது நன்மையாயிருக்கும் என்று அவன் நம்பி இருந்தான். விசுவாசிகளின் தகப்பனாக அவன் ஓர் இரவில் மாறவில்லை. அவன் விசுவாசத்தில் பல நிலைகளில் அடிபட்டான். பிரியமானவர்களே, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் திட்டத்தை நீ புரிந்து கொள் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் என்ன செய்தான்? நடக்க ஆரம்பித்தான். He had to listen divine advice. இப்போ ஒரு முறை கேட்டுவிட்டு அவன் முன்னேற முடியாது. ஜிபிஎஸ்ல அட்ரஸ் அவனுடைய கரத்தில் கொடுக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் அவன் நடக்க வேண்டிய தூரத்தை தேவன் திட்டமிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவன் எங்கே நிற்க வேண்டும் என்பதை தேவன் திட்டமிட வேண்டும். It is not very easy. It was very difficult. ஆனால் ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான். He did not know where he was going. அவன் போகிற இடம் என்னன்னு தெரியாது. He don't know. அவனுக்கு புரியாது எந்த இடத்துல இன்று இரவு நான் தங்குவேன் என்று தெரியாது. But Abraham accepted God's decision. ஆண்டவருடைய திட்டத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, we human being are limited knowledge and limited understanding. ஒருவேளை நம்முடைய எண்ணமும் புரிந்து கொள்ளுதலும் மிக குறுகினது. ஆனால் நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான திட்டத்தை தீட்டும் பொழுது வேதம் ஒரு வசனத்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22:6, பிள்ளையை நீ நடத்த வேண்டிய வழியில நடத்து, அவன் முதிர் வயதில் என்ன செய்வான்? தன் வழியை விட்டு விலகாதிருப்பான். முதிர் வயது வரைக்கும் ஒருவேளை இளம் பிராயத்தில் நீங்கள் நடத்தும் போது அவன் என்ன செய்கிறான்? தேவனை பிடித்துக் கொள்கிறான். அப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் நடத்துவதற்கு God has a plan. You know how God revealed the plan? That is through the scripture. அதை ஆண்டவர் வேத வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Through prophets, through commandments and also through rules and regulations. ஆண்டவர் தம்முடைய சட்ட திட்டங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். இதை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற, என்ன நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை தேவன் வேதத்திலே வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை எல்லா உறவுகளும் all relationship based on our own decision, நம்முடைய சொந்த திட்டமாக இருக்கலாம். பட் if you need ஆண்டவருடைய சித்தம் நமக்குள்ள செயல்படும் பொழுது அதனுடைய முடிவுகள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு சே, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பல ராஜாக்கள் இருந்தார்கள், இஸ்ரவேலை ஆண்ட ராஜாக்கள். ஒரு கூட்ட ராஜாக்கள் என்ன செய்தார்களாம்? தேவனுடைய வழியில் நடந்தார்கள். அவர்கள் காலம் செழிப்பாகவும் சமாதானமாக இருந்தது. The kings who all walked according to God's rules and regulation, அவர்களுடைய காலம் செழிப்பாக இருந்தது. அடுத்து ஒரு கூட்ட ராஜாக்கள் வந்தார்கள், தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இருந்தார்கள். அவர்கள் காலத்தில் தேசத்தில் அழிவு அதிகமாக இருந்தது, தேசம் சீர்கேடாய் போனது, தேசத்தின் ஜனங்கள் தேவனை மறந்தார்கள். Some of the references, if you want to know, Second Chronicles 2:4, 20:32, 24:2, 25:2, 26:4, இவர்கள் எல்லாம் செம்மையாக தேவனுடைய வழியில் நடந்த ராஜாக்கள். It means they accepted God's decision for their own life and also for their country. தங்கள் சொந்த வாழ்விற்காகவும் தங்கள் தேசத்திற்காக தேவ ஆலோசனையை நம்பி இருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உடன்படிக்கை நாளில் ஒரே காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். God has some plan for you and me. God decides for you and me. அவர் திட்டமிடுகிறதை நாம் முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் அதை என்ன செய்தான்? ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது,
நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்புடைய வீட்டையும் புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லும் போது ஆபிரகாம் அதை ஏற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக தேவனுடைய ஆலோசனை புத்தகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் வழி நடத்துவதற்கு பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். So it is our duty to just follow. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அதுதான் முதல் நிலை. இரண்டாவது நிலைக்குள்ளாக நாம் வரும்போது ஆபிரகாம் என்ன செய்தான்? ஆபிரகாம் responded to God's decision. ஆண்டவருடைய விருப்பத்திற்கு அவன் என்ன செய்தான்? தன்னுடைய பதிலை தெரிவித்தான். எப்படிப்பட்ட பதில் தெரிவித்தான் பாருங்க. நான்காவது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கடவுள் சொன்ன வண்ணமாகவே அவன் புறப்பட்டு போனான். பிரியமானவர்களே, when Abraham was age 75, 75 வயது ஆபிரகாம், 75 வயதில் அவன் தன்னுடைய திட்டத்தை அல்லது தன்னுடைய வாழ்க்கையின் எதிர்கால திட்டத்தை தேவ திட்டத்தோடு கூட இணைத்து கொண்டான். He just mingled his decision with God's decision. தன்னுடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் தேவ திட்டத்தோடு இணைத்துக் கொண்டான். இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய திட்டத்தில் நாம் இணைந்து கொள்வதற்கு வயது வரம்பு இல்லை. At any age you can join with God's plan. எந்த வயதில் வேண்டுமென்றாலும் அவருடைய திட்டத்தில் நாம் இணைந்து கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆபிரகாம் தேவன் விரும்பின வண்ணமாக அவன் தன்னை தேவ சித்தத்தோடு இணைத்துக் கொண்டான். It was really difficult for Abraham to move at that age. 75 வயதில் தேவனுக்கு பின்னால போவது ரொம்ப கடினம். ஒருவேளை ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே என்ன ஒரு 25 வயது அல்லது 30 வயசுல சொல்லி இருந்தீர்னா நான் என்ன செய்திருப்பேன்? வேகமா ஓடி இருப்பேன். நானே இப்போது வயதானவனாக இருக்கிறேன். இப்போது நான் என் சொந்த பந்தங்களை விட்டு, என்னுடைய மொழியை விட்டு, என்னுடைய சொத்துக்களை விட்டு, என்னுடைய கலாச்சாரத்தை விட்டு நான் போறது எவ்வளவு கடினமா இருக்கும். But Abraham never ever asked God. He just followed at the age of 75. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, Abraham not worried about what others will think. மற்றவர்கள் தன்னை குறித்து என்ன நினைப்பார்கள் என்று அவன் யோசிக்கவில்லை. பல நேரங்களில் தேவனுக்காக ஊழியம் செய்ய அல்லது தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்ய ஒருவர் முன்னே வரும் பொழுது அவர் மனதில் தோன்றிய முதல் கேள்வி, மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள்? Never ever think about what others will say. ஏன் என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தில் இணைந்து நடப்பதற்கு we have to take some risk. ஒரு கடினமான வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதற்காக சில இழப்புகளை இழக்க வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குடும்பம், தன்னுடைய வாழ்க்கை நிலை, அவன் சம்பாதித்து வைத்திருந்த எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான்? அதை விட்டு விட்டு போக வேண்டும். ஒருவேளை அவன் கையில கொஞ்சம் அள்ளிட்டு போறான், அது வந்து அந்த வழி பிரயாணத்திற்கு தான். இருந்தாலும் அந்த நாட்களில் வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், மாடி வீடு கட்டி வாழ்ந்தவன் ஆபிரகாம் என்று சொல்லுகிறார்கள். வீட்டிற்கு மேல வீடு கட்டினவன் அப்படின்னு சொன்னா, இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ அடுக்கு மாடிகள் வந்து விட்டது. ஆனா ஆபிரகாம் காலத்தில் அவன் அவ்வளவு செல்வந்தனாக இருக்கிறான். ஈவன் இஃப் யூ இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா, இன் இந்தியா இன் மெனி வில்லேஜஸ் ஏன் கிறிஸ்துவை மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்று சொன்னால், தங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய திட்டத்தில் இணைந்து நடப்பதற்கு சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று ஒரு நாளும் பார்க்க கூடாது. ஆபிரகாம் looked God more than anything else in his life. தேவனை மாத்திரம் பார்த்தான், மற்ற எதையுமே அவன் பார்க்க விரும்பவில்லை. He put God's plan in the top ladder. அவன் கடவுளுடைய சித்தத்தை வாழ்க்கையின் முதன்மையான இடத்துக்கு கொண்டு வந்தான். ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் நம்ம பார்க்கிறோம் உலகம் எப்படி போகிறது என்று சொன்னால், பீப்புள் பிரிங் God's wrath upon them. இன்னைக்கு அநேக சமுதாயங்கள் ஆண்டவருடைய கோபத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், தேவனை விட்டு தூரம் போய் தூரம் போய் தூரம் போய் தேவ கோபத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். பட் இஃப் யூ ரீட் புக் ஆஃப் ஜோனா, யோனாவின் புஸ்தகத்தை பார்த்தா ஒரு அருமையான சம்பவம் தெரியும். யோனா போகிறார், ஆண்டவர் சொல்ற நீ நினிவேக்கு போய் என்ன செய், அவளுக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு என்று சொல்கிறார். ஆரம்பத்தில் யோனாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். திரும்பவும் ஆனால் யோனா என்ன செய்தான்? He went to preach. ஆனால் அவருடைய பிரசங்கம் என்ன செய்தது தெரியுமா? The turn people, மக்களை திசை திருப்பியது. யோனா 3 அதிகாரம் பாருங்க, 4 வசனத்தில் he preached. அவருடைய பிரசங்கம் top to bottom, from king to slave, தேசத்தின் உயர் மனிதன் முதல் தேசத்தின் அடித்தற்று மனிதன் வரை, they all turn, எல்லாம் மாறினார்களாம்.
everyone including king including their all the என்ன சொல்றது animals they all turn ஆண்டவர் அவர்களை அழிப்பேன் என்று திட்டமிட்டதை தேவன் மாற்றிக் கொண்டார். பிரியமானவர்களே, தேவ சித்தத்தோடு ஒரு மனிதன் இணைந்து கொள்ளும் பொழுது God changes. அவர் செய்ய நினைத்த காரியத்தை தடுத்து நிறுத்துகிறார். இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2016 வருடத்துல ஆண்டவருடைய சித்தத்தோடு இணைந்து நடக்க நாம் நடப்போம் என்று சொன்னால், ஒருவேளை இதற்கு முன்னதாக ஏதாவது ஒரு ஆபத்து நமக்கு முன்பாக வரக்கூடியதாக இருந்தால் God will stop it. அதை தேவன் நிறுத்தி போடுவார். வெளிப்படுத்தல் 3:20 நமக்கெல்லாம் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். எங்க நான் நின்று கொண்டிருக்கிறேன்? வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். I am just knocking in front of the door. கதவுக்கு முன்னே தட்டி கொண்டே இருக்கிறேன். If anyone, யாராவது ஒருவர் என் சத்தத்தை கேட்டால் போதும், I will just enter. ஆண்டவருடைய சித்தத்தோடு இணைவதற்கு எவ்வளவு தூரம் இருக்கு தெரியுமா? ஒரே ஒரு கதவை திறக்கிற ஒரு சூழ்நிலை தான். ஒருவேளை இன்னைக்குள்ள அமெரிக்கன் செட்டப் இருந்தா என்ன பண்ணலாம்? கதவை திறக்கிறது நம்ம கூட எந்திரிச்சு போய் கூட கதவை திறக்க வேண்டியதில்லை. ஒரு ரிமோட், ஒரு டச். ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் என்ன செய்தான்? அவன் தன் வாழ்க்கையில தேவன் சொன்னதற்கு அதன்படி நடக்க ஆரம்பித்தான். God wants to take part in our life, in our family, in our fellowship, in our church, in our community. God wants to take part in every part of our life. வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் அவர் இருக்க ஆசைப்பட, he is ready to offer abundance. அவர் இணைந்து கொண்டு வெளிப்பட்ட 3:20 சொல்லுவேன், என்ன சொல்றாரு? நான் வந்து உன்னோடு கூட என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன் என்று சொல்றார். He just want to share with you. பிரியமானவர்களே, ஆபிரகாம் decision reflected in action. அவனுடைய விருப்பம், அவனுடைய மாற்றம் எப்படின்னா கிரியைகளில் வெளிப்பட்டது. ஆண்டவர் போன் சொன்னதும் அவன் அந்த ஊர்லயே உட்கார்ந்துகிட்டு அடுத்த வருஷம் போலாம் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவரே, அதுக்காக நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான் சொல்லல. He just left his place and just went on. அவன் போக ஆரம்பித்தான். எப்போதுமே ஆண்டவருடைய பார்வையில நம்ம ஆண்டவருடைய சித்தத்தோடு இணைய வேண்டும் என்று சொன்னால், we have to put things in action. அது கிரியைகளில் வெளிப்பட வேண்டும். This is the most of people usually make a decision and wait and wait and wait and wait and finally they fail. பல நேரங்களில் தேவனுக்காக செய்யணும் சொல்லிட்டு கடைசியில் என்ன செய்வாங்க தெரியுமா? சரி, ரொம்ப நாள் ஆச்சு, இனி நாம செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை என்று விட்டு விடுவார். பட் ஆபிரகாம் வாஸ் நாட் சச் எ மேன், பட் ஹி ஸ்டார்டட். அவன் சொன்னதை செய்ய ஆரம்பித்தான். சோ மேக் காட்ஸ் டிசிஷன் இன் ஆக்ஷன். கடவுளுடைய திட்டத்தை நாம் கிரியைகளில் கொண்டு வருவோம் இந்த 2016 ஆண்டில. ஒருவேளை பிரியமானவர்களே, அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். சோ அவர் ரெஸ்பான்ஸ் மேக்ஸ் காட் டு பிகம் டிசைனர் அண்ட் சூப்பர்வைசர் and protector of our life. நம்முடைய ரெஸ்பான்ஸ், நாம் தேவனுக்கு சொல்லுகிற நம்முடைய மறு உத்தரவு அல்லது பதில், நம்முடைய வாழ்க்கையை தேவன் வடிவமைப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு பிரியமாய் மாற்றுவதற்கும் நம்மை பாதுகாப்பதற்கும் அது வழிவாசல்களை திறக்கிறது. So it is our decision. இது நம்முடைய ரெஸ்பான்ஸ். நிறைவாக இதை எங்க போய் முடியுது பாத்தீங்கன்னா, 7வது வசனத்தை வாசியுங்கள். Someone can read verse 7. பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார், அதை சொன்னார். அந்த திட்டத்தை ஆபிரகாம் என்ன செய்தான்? ஏற்றுக்கொண்டான், அதன்படி நடக்க ஆரம்பித்தான். The end result is humanity benefited by his action. அவனுடைய கிரியை அவன் குடும்பம் மாத்திரமல்ல முழு உலகமும் அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற ஆரம்பித்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவரோடு கூட நாம் கொள்ளுகிற உடன்படிக்கை. நாம் ஆண்டவருடைய திட்டத்திற்கு இணையும் போது நாம் மாத்திரமல்ல, நம் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா பாத்தீங்கன்னா, இந்த வசனம் சொல்லுகிறது. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற வசன வார்த்தை என்னவென்று சொன்னால், I will bless your descendants. உன்னுடைய சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அந்த சந்ததிகளில் அந்த ஆசீர்வாதம் வரும். அது மாத்திரமல்ல, உன்னை சார்ந்திருக்கிற மக்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அதன் பிறகு பல வருடங்களுக்கு பிறகு அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் எங்கே அனுபவித்தார் என்று சொன்னால், அடிமைகளாக எகிப்தில் இருக்கிறார்கள். எகிப்தை விட்டு புறப்பட்டு ஆண்டவர் தரும் கானான் தேசத்துக்கு போகும்போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் போகவில்லை, அவங்களோட யாரெல்லாம் போனாங்களாம் வாசியுங்கள். எக்ஸோடஸ் சாப்டர் 12 வர்ஸ் 38, யாத்ரையாகமும் 12:38, யாத்ரையாகமும் 12:38. அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் போனது மன்றி போதும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதம் என்ன, நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நீ நடந்தால் நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததி மாத்திரம் அல்ல, உன் சந்ததிக்கு அருகில் இருக்கிறவர் யாரானாலும் சரி அந்த ஆசீர்வாதத்தை அடைவார்கள். அநேக நேரங்களில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு அயலகத்தாரை தேவன் ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம இருக்கிற இடம் முழுவதும் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்கே ஆபிரகாமுக்கு சொன்ன வண்ணமாக அது வெளிப்பட்டது. சோ God wants to bless everyone through us when we respond to his call. நாம் அவருடைய சித்தத்துக்கு விருப்பத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது எல்லா ஜனங்களையும் நம் மூலமாக ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். எவ்ரிவன் ஹேட் நியூ ரிலேஷன்ஷிப். இப்ப புதுசா எல்லாரும் என்ன செய்தார்கள், இஸ்ரேலரோடு கூட போனார்கள், அவர்களும் போய் என்ன செய்தார்கள், ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள், அல்லது தேவனுடைய கூட ஒரு புதிய உறவுக்குள்ளாக கொண்டு வரப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமான, இட் இஸ் எ ட்ரூ கிரைஸ்ட். இந்த முன்னதமான உறவு எங்கே உருவானதுன்னு சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூட ஆரம்பமானது. ஒருவேளை நம்ம பல்வேறு வாழ்க்கை பின்னணியத்திலிருந்து வந்திருக்கலாம், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நம்ம எல்லாரும் இயேசுவோடு கூட ஒரு புதிய உறவில் வந்தோம். அந்த உறவினுடைய அடுத்த பரிணாமம் என்னவென்று கேட்டால், நீங்களும் நானும் ஒரு குடும்பமாக என்ன செய்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். இதுதான் என் ரிசல். யாரோ ஒரு மனிதன் ஒரு மரத்தை வைக்கிறான், அந்த மரம் வளர்கிறது, வளர்ந்து நல்ல சுவையான கனிகளை கொடுக்கும் போது அது என்ன செய்கிறது, வர்றவங்களுக்கு எல்லாம் கனிகளை கொடுக்கிறது, வருகிறவர்களுக்கு எல்லாம் அது நிழல் கொடுக்கிறது. ஆனால் அதை வைத்த மனிதன் அவன் ஒருவேளை காலங்கள் கடந்து போயிருக்கலாம், ஆனால் அந்த மரம் என்ன செய்கிறது, அது அந்த அநேகருக்கு கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவ சித்தத்தோடு இணைந்து கொள்ளும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நம்மோடு கூட நின்று விடாமல் நம்முடைய சந்ததிகளில் அது என்ன செய்கிறது, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அது சென்று கொண்டே இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை தான் ஆபிரகாம் ஆரம்பித்து வைக்கிறான். தேவ சித்தத்தோடு இணைந்தபடியினால் he become father of faithful, விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாக மாறினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியாக அது ஆசீர்வாதத்தில் அது நிறைவடைகிறது. ஒருவேளை இந்த உடன்படிக்கை நாளில இந்த 2016 ஆண்டிற்காக தேவன் வைத்திருக்கிற விசேஷித்த தேவ விருப்பத்தோடு நீங்களும் நானும் இணைந்து கொள்வோம், அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவோம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்மை சார்ந்திருக்கிற மக்கள் யாரானாலும் சரி, கர்த்தர் அவர்களையும் நம் மூலமாக ஆசீர்வதிப்பார். இந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை நம் அனைவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.